والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى.
அப்ப இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோட நம்ம எல்லாம் முஸ்லிமா வாழ்றோம்னு சொன்னா நம்ம பேர் அப்துல்லா, நம்ம பேர் அப்துல் ரஹ்மான், ஆயிஷா, பாத்திமா என்று சொல்லி முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் சிந்திய ரத்தம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு போர் செஞ்சாங்கன்னு சொன்னா ஈமானிய உறுதி, ஈமான் பலவீனமா இருந்தா இந்த அளவுக்கு போர் செய்ய முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்ப அவங்களுடைய அந்த யக்கீன், அந்த ஈமானுடைய உறுதி, அந்த இஸ்திகாமத், இஸ்திகாமத் தான் எவ்வளவு பெரிய வெற்றிக்கு மகத்தான ஒரு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோட அந்த இஸ்திகாமத்தை பத்தி திருமறைய குர்ஆன்ல சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லக்கூடிய 41வது அத்தியாயத்தின் 30, 31, 32 ஆகிய மூன்று வசனங்கள்ல இஸ்திகாமத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது சஹாபாக்களுக்கு எந்த மாதிரி இஸ்திகாமத் இருந்ததோ அதே மாதிரி என்ன செய்யணும்? இஸ்திகாமத்னா என்ன? ஈமானில் உறுதி. அப்ப ஈமான் வந்து கவியா இருக்கணும், ஈமான் வந்து பலமா இருக்கணும் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குந்தும் துஆதூன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்று சொல்லுவது மாத்திரம் போதாது, அல்லாஹ்னு நம்புறோம், அல்லாஹ்னு நம்பினா மட்டும் பத்தாது, அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் மாத்திரம் போதாது. என்ன செய்யணும்னு சொன்னா நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அல்லாஹ் சில சோதனைகளை தருவான், சில கஷ்டங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கஷ்டங்கள் வருகிற போது என்ன செய்யணும்? ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? சும்மஸ்தகாமோ, அதற்கு பிறகு அந்த ஈமானில இஸ்திகாமத் இருக்க வேண்டும். அப்படி இஸ்திகா ஈமானும் இருந்து சேர்த்து இஸ்திகாமும் இருந்தால் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். யாருக்கெல்லாம் ஈமான் இருக்குதோ, ஈமான் மட்டுமில்ல சேர்த்து இஸ்திகாமும், சேர்த்து இஸ்திகாமும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆண்கள் மீது, அப்படிப்பட்ட பெண்கள் மீது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், அன் லா தகாஃபு வலா தஹசனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்ற நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மட்டுமில்லாம அதே மலக்குகள் சொல்லுவார்களாம், நஹ்னு ஔலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. அதே ஃபுஸ்ஸிலத்துல, சூரா ஃபுஸ்ஸிலத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். யாருக்கு? நமக்கு. யாரு வந்து அல்லாவை அல்லாஹ்னு நம்புனாங்களோ, அதற்கு பிறகு இஸ்திகாமத்தோடு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமானில் கவியாக ஈமானில் உறுதியாக இஸ்திகாமத்தோடு இருந்தாங்களோ, அவங்களுக்கு மலக்கு மகள் சொல்வார்களாம், நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் உங்களுடைய நெருங்கிய தூதர்கள், நாங்கள் உங்களுடைய உதவியாளர்கள். எங்கெல்லாம்? ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், இம்மையில் மாத்திரம் அல்ல, வஃபில் ஆஹிரா, ஆஹிரத்திலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அது மாத்திரமா? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், அந்த சொர்க்கத்திலே அந்த ஜன்னத்திலே நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவன் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள் என்பது நுசுலன், அல்லாஹ்வுடைய விருந்தா, நுசுலுண்டா விருந்து, விருந்தோம்பல், நுசுலன், அது அல்லாஹ்வுடைய விருந்தாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அல்லாஹ்ன்னு சொன்னா, நுசுலன் மின் கஃபூரிர் ரஹீம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கிருபை உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புடைய விருந்தாக இந்த சொர்க்கம் இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொல்லுவதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. யாருக்கு மலக்கு செய்தது சொல்லுவாங்க? யாரு இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யார்த்துடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அந்த ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த உதவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க, உயிரை துச்சமாக மதிச்சாங்கன்னு சொன்ன, சஹாபாக்கள் இஸ்திகாமத்தில் இருந்ததா இல்லையா? நீங்க வரலாறுகளை படிச்சு பாத்தீங்களாக்க, சஹாபாக்கள் போருக்கு போறதுக்கு முன்னால அந்த எதிர்நாட்டு படைகள்கிட்ட சொல்லுவாங்களா, தபால் எழுதுவாங்களா, நீங்கள் எப்படி உயிரோடு வாழ்வதை விரும்புறீங்களோ அதே மாதிரி நாங்கள் மரணத்தை விரும்புகிறோம், நம்ம எல்லாம் ஹயாத்தை விரும்புறோம், வாழ விரும்புறோம், இந்த ஹப்பு துன்யா, இந்த துன்யாவுடைய முஹப்பத்து நமக்கு அதிகமா இருக்குது. ஆனால் மலக்கு மகளை பொறுத்தவரை அவங்க வந்து துன்யா வந்து விரும்பவே மாட்டாங்க. துன்யா என்பது அற்பமான, அற்பத்திலும் அற்பமான ஒன்றாக இருக்கிறது. அவங்க எதை நேசிப்பாங்க? நமக்கு வந்து மேல சொர்க்க வேணும், நம்ம சொர்க்கத்தை பெறணும் என்று அல்லாஹ்விற்காக சொர்க்கத்திற்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் சஹாபாக்கள் கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வரலாறு தொடரக்கூடிய முதல் பாட சஹாபாக்குடைய இஸ்திகாமத், சஹாபாக்குடைய வீரம், சஹாபாக்குடைய சிறப்பு என்பது மாத்திரமல்லாமல், சஹாபாக்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டால் அந்த ஒப்பந்தத்தில் அந்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுவாங்க. வரலாறு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத், ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்துவிட்டால், ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் செய்துவிட்டால் என்ன செய்யுங்கள், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. சஹாபாக்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள், சஹாபாக்கள் வாக்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்த ஒரு போர், யாருக்கு எதிரான போர், முஸைலமத்துல் கஸ்ஸாபுக்கு எதிரான ஒரு போர். அந்த போர்ல வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் காயமுற்றிருக்கிறார்கள். அதுல என்ன ஒரு செய்தி நடக்குன்னு சொன்னா, போருடைய வெற்றிக்கு பிறகு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நேர போய் உடனே அந்த இமாமாங்கிற நகரத்தை கைப்பற்றாம ஒரு நாள் டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு சொன்னா, ஆயிரம் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, அது அல்லாட்ட போயிட்டாங்க, ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் காயமுற்றிருக்கிறாங்களே, அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக முதலில் காயமுட்ட சஹாபாக்களை காப்பாத்துவோம், அதுக்கு பிறகு வந்து இமாமாவை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து சஹாபாக்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணுவாங்க. அப்படி மருத்துவம் செய்யும் போது ஒரு கைதி முஸைலமாவுடைய கூட்டாளி, முஸைலமாவுடைய குலத்தை சார்ந்த ஒருவன், அவனுடைய பேர் வந்து முஜா, முஜா என்ற ஒரு கைதி. அந்த கைதி காலித் பின் வலீதுங்கிற சஹாபிட்ட சொல்லுவான், நீங்க வந்து நாளைக்கு மறுபடியும் போர் செய்ய வேண்டாம், அப்படி போர் செய்தால் பயங்கரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். முதல்லயே 1000 பேர் முன் ஊத்தா போயிட்டாங்க. தாங்க முடியாத ஒரு இழப்பை நீங்க சந்திக்க ஏற்படும். எனவே நீங்க போர் செய்ய வேண்டாம், பேசாம உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிருங்க. ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்து நீங்க மதினாவை நோக்கி போயிருங்க. இந்த செய்தியை சொல்றது யாரு? முஜாஹா என்ற ஒருவன், முசைலமாவுடைய கூட்ட முசைலமா கொல்லப்பட்டுட்டான், முசைலமாவுடைய கூட்டாளி இந்த செய்தியை வந்து தளபதிக்கு சொல்லுவான். அதை கேட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைப்பாங்க, இதுக்கு பிறகு நம்ம போர் செய்ய வேண்டாம், சஹாபாக்களை காப்பாத்துவோம், பேசாம மதினாவுக்கு போய் திரும்பி போயிருவோம், நீ போய் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வா, யார்கிட்ட? அந்த யமாமா வாழக்கூடிய மக்கள்கிட்ட பேசிட்டு வா என்று அனுப்புவாங்க. இவன் சொல்லுவான், நிறைய ஆண்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆண்கள் மாத்திரமல்ல போர் வீரர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களிடத்திலே பயங்கரமான ஆயுதங்கள் உள்ளன, நீங்கள் மறுபடியும் போருக்கு சென்றால் ஆயுதங்கள் தான் உங்களிடத்திலே பேசும் என்றெல்லாம் இந்த முஜாஹிர கைதி அந்த சஹாபி வந்து மிரட்டுவான். இதை கேட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க போங்க, நீங்க போய் வந்து உங்க ஊர் மக்கள்கிட்ட பேசுங்க, ஒரு வகையா நம்ம வந்து ஒப்பந்தம் பண்ணி ஒரு இஸ்லாஹ் பண்ணிட்டு போயிடலாம் என்று அனுப்பி விட்டுருவாங்க. போயிட்டு வந்து தளபதிட்ட சொல்லுவான், நான் போனேன், ஒப்பந்தத்தை பேசினேன், எங்க மக்கள் எல்லாம் ஒப்பந்தத்தை ஏத்துக்கல, மறுபடியும் போருக்கு வருவோம்னு சொல்றாங்க, திருப்பி நாளைக்கு போருதான் என்று இவன் என்ன செஞ்சிருவான், இதெல்லாம் பொய், பொய்யான செய்தியை சொல்லிடுவான். இப்படி சொன்ன உடனே ஹலீஃபா இவங்க தளபதி வந்து யோசிப்பாங்க, ஏன்டா மறுபடியும் போறாம, திருப்பி சஹாபாக்க இழக்க வேண்டி ஏற்படுமே அப்படின்ட்டு ஹலீஃபா அதாவது தளபதியே இறங்கி வருவார், ஹாலிதே இறங்கி வருவாரு, நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, நான் வந்து பாதி பேரை பாதி கைதிகளை நான் விடுதலை செஞ்சிடறேன், பாதி கனிமத்து பொருளை திருப்பி தந்துடுறேன், பாதி கனிமத்து பொருளுக்கு பகரமாக பாதி பேருடைய விடுதலைக்கு பகரமாக என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஜாஹாவை அனுப்புவாங்க. போவான், பேசுவான், திருப்பி வருவான், வந்து சொல்லுவான், எங்க குடும்பம் இதையும் ஏத்துக்கறல, பேசாம ஒண்ணு செஞ்சிருங்க, முக்காவாசி கைதிகளை நீங்க விடுதலை செஞ்சு விடுங்கள், முக்காவாசி கனிமத்து போல என்ன செஞ்சிருங்க, நீங்க கொடுத்துருங்க, முக்க கால்வாசி நீங்கள் வைத்துக் கொண்டு முக்கால்வாசி நீங்கள் கொடுத்து விட்டால் அதுக்கு பகரமா எங்க குலம் வந்து ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறேன், இஸ்லாஹ் பண்ணிறேன் என்று அவன் சொல்வான். அதை கேட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிடுவாங்க, இதுக்கு மேல் நம்ம போர் செய்ய வேண்டாம், நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கிடுவோம், நீங்க தோத்துட்டீங்க, உங்களுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, உங்களுடைய பொய் நபி முசைலமா கொல்லப்பட்டிருக்கிறாரு, நீங்க எல்லாம் வந்து பொய்யர்கள், நீங்க எல்லாம் விம்மிகளா வாழுங்க, ஜிஸ்யா வரி கட்டி என்ன செய்யுங்க, எங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே வாழுங்க என்று சொல்லி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முக்கால்வாசி கைதிகளை விடுதலை செய்வாங்க. முக்கால்வாசி கனிமத்து போல என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டு திருப்பி ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்சிட்டு மறுநாள் யமாமாங்கிற அந்த நகரத்துக்கு போவாங்க. போய் பார்த்தா ஆண்கள் யாருமே மிச்சமா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்ப முஜா என்ன செஞ்சிட்டான், போய் சொல்லிட்டான், மட்டும் இல்லாம ஆயுதங்களே இருக்காது. அப்ப ஆயுதமே இல்ல, போர் செய்யறதுக்கு ஆண்களே இல்ல, மிரட்டி போய் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி முக்காவாசி கைதிகள் விடுதலை, முக்காவாசி கனிமத்து பொருள் திருப்பி வாங்கிட்டு பெரிய ஒரு சதிகார ஒரு அரசியலை இந்த முஜா பண்ணிட்டான். இவங்க ஒப்பந்தமும் போட்டாங்க. என்னடா இந்த மாதிரி நடந்து போயிருச்சு என்று யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி மதீனாவில் இருந்து யமாமாவுக்கு வருவார், கையில ஒரு தபாலும் கொண்டு வருவாரு, வந்து சொல்வார், ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தபாலை என்கிட்ட கொடுத்தாங்க என்று சொல்லி வந்த ஒரு சஹாபி ஹாலித் பின் வலீதுங்கிற இந்த தளபதிட்ட ஹலீஃபா கொடுத்த தபாலை வந்து கொடுப்பாரு. தபாலை வாங்கி இந்த சஹாபி படிச்சு பார்ப்பாங்க, தபால என்ன ஹலீஃபாவுடைய உத்தரவு இருக்குன்னு சொன்ன, யாரையெல்லாம் கைது செஞ்சீங்களோ எல்லாரையும் கொண்டு விடுங்க, கொலை செய்து விடுங்கள், அவங்க எல்லாம் பெரிய ஒரு பொய்யர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக போருக்கு வந்தவங்க, என்ன செஞ்சிருங்க, எல்லோரையும் கொல்லுங்கள், பெண்களை எல்லாம் கைது செய்து கொண்டு மதீனாவிற்கு வந்து விடுங்கள், எல்லா கனிமத்து பொருளையும் அள்ளிக்கொண்டு மதீனாவை நோக்கி வந்து சேருங்கள் என்று ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தபால எழுதி அனுப்பிடுவாங்க. ஒரு பக்கம் தபால பாக்குறாரு, ஹலீஃபாவுடைய உத்தரவு என்ன, எல்லாத்தையும் கொண்டு வரணும், எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு மதீனாவுக்கு வரணும், ஆண்களை கொல்லணும், ஹலீஃபாவுடைய உத்தரவு. இவர் கையெழுத்து போட்டு என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆக என்னடா பண்றது என்று யோசிக்கிறாங்க. யோசிச்சு இவங்க முடிவெடுக்கிறாங்க, இல்ல இல்ல நம்ம ஒப்பந்தம் போட்டுட்டோம். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தையும் மனசை வந்து உறுத்துது. எந்த ஆயத்து? சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபு பில் உகூத். ஈமான் கொண்டவர்களே, ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்து விட்டால், ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்து விட்டால், ஔஃபு, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை ஹாலிதுடைய மனசை போட்டு உறுத்துது. உறுத்தி அவங்க முடிவு எடுத்துருவாங்க, நான் வந்து மறுபடியும் யாரையும் கைது செய்ய மாட்டேன், திருப்பி ஹரிபத்து பொருள் வாங்க மாட்டேன் என்ற செய்தியை சொல்லி அந்த சஹாபிட நீங்க போய் ஹலீஃபாட்ட சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புவாங்க. அந்த சஹாபி போய் ஹலீஃபாட்ட சொல்லுவாரு, கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலிது செஞ்சது கரெக்ட், ஹாலிது வந்து எனக்கு கட்டுப்பட தேவையில்லை, முதல்ல யாரு கட்டுப்படனே, அல்லாஹ்வு கட்டுப்படணும், ஆயத்து கட்டுப்படனே என்று ஹாலிது வந்து கட்டுப்பட்டது சரி என்று கலீஃபா அபூபக்கர் சித்திக் சொன்ன இந்த செய்திகளை நம்ம வரலாறுகள்ல பாக்குறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒப்பந்தங்களுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க, வாக்குகளை வந்து எப்படி மதித்தாங்க, வாக்குறுதியை எப்படி பேணுனாங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் அழகான எடுத்துக்காட்டா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஹலீஃபா கூடிய வரலாறுகள்ல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். அது மட்டும் இல்லாம என்ன நடக்கும் சொன்னா, அவங்க பதவி ஏற்பது வந்து ஹிஜிரி 11வது ஆண்டு பதவி ஏற்கிறாங்க. ஹிஜிரி 11 கடைசி வரை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த 10 மாசத்துல உள்நாட்டு குழப்பங்கள், உள்நாட்டு பூசல்கள், உள்நாட்டு போர்கள் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறாங்க. எவன் ஜகாத் வர்த்தானோ அவனுக்கு எதிரான போர், யாரெல்லாம் பொய் நபின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிரான போர்கள், இந்த மாதிரியான போர்களை செஞ்சு உள்நாட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹிஜிரி 11வது வருஷம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறாங்க. முற்றுப்புள்ளி வச்ச பிறகு ஹிஜிரி 12 ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு பெரிய வல்லரசு, முதல் வல்லரசு ஏது, ரோம். ரோம் வந்து அதுக்கு பெரிய வல்லரசு. இரண்டாவது பாரசீகம், பெரிய வல்லரசு. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்குவாங்க. அப்ப சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில மோதிக்கிட்டனால, சில பேர் ஜகாத்த மறுத்துட்டனால, இது யாருக்கு கொண்டாட்டமா போயிருச்சு, ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் கொண்டாட்டமா போயிருச்சு. கொண்டாட்டமா போய் என்ன முடிவுக்கு வருவாங்கன்னு சொன்னா, நேரா போய் மதீனாவை கைப்பற்றலாம். யாருடைய முடிவு, பாரசீகத்தின் முடிவு, ரோமருடைய முடிவு, நேரா போய் மதீனாவை கைப்பற்றலாம் என்று அவர்கள் எல்லாம் திட்டம் போடுவார்கள். அப்படி திட்டம் போட்டா அதுக்கு எதிரான அடுத்த படையெடுப்பு. திருப்பி வந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, முதல்ல ரோமுக்கு போக வேணா முதல்ல பாரசீகத்துக்கு போவோம், பாரசீகத்தை ஒரு முடிவு கட்டிய பிறகு திருப்பி என்ன செய்வோம், அதுக்கு பிறகு ரோமுக்கு போய் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்துக்கிடுவோம் என்று சொல்லி கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே சஹாபியை தேர்வு செய்யறாங்க. இந்த சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே சஹாபியை அவங்க தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கீழே 18,000 சஹாபாக்களை தேர்வு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க நேரா பாரசீகத்துக்கு போங்க. பாரசீகம் என்பது வந்து ஈரானே. அன்னைக்கு ஈரான்ங்கிறது இன்னைக்கு உள்ள ஈரான் மட்டும் இல்ல, ஈரானே, ஈராக்கு, குவைத்து, சவுதியில உள்ள முக்கால்வாசி, பாகிஸ்தானே, இந்தியாவுடைய காஷ்மீர் வச்சுக்கிறங்க. அன்றைய வரலாறுகளை எங்களை படித்து பார்த்தால், காஷ்மீர் வந்து யாருக்கு கீழே இருக்கு, பாரசீகத்துக்கு கீழே. அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசாக பாரசீகம் அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல வந்து பாரசீகத்தை ஒரு முடிவு கட்டணும், அவங்கள மிரட்டி, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள மிரட்டி வந்து பணிய வைக்கணும், அதுக்கு பிறகு ரோமருக்கு போய்க்கிறவா என்று முடிவெடுத்துட்டு ஹாலிதுடைய தலைமையில வந்து 18,000 சஹாபாக்களை, நீங்க நேரா வந்து முதல்ல ஈராக்கு போங்க, ஈராக்கு அன்னைக்கு வந்து பாரசீகத்தின் கட்டுப்பாட்டு இருக்குது, ஈராக்கு போங்க என்று அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டா இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கில் எந்த மாகாணத்துக்கு வருவாங்கன்னு சொன்னா, ஹலீர் என்ற ஒரு மாகாணம். ஈராக்குடைய பல மாகாணங்கள்ல மாகாணத்தின் பேர் என்ன, ஹலீர். இந்த மாகாணத்தின் கவர்னர் யாருன்னு சொன்னா, ஹுருமுஸ் நாமி என்பவர் தான் பெரிய ஒரு கவர்னர். இந்த ஹுருமுஸை பத்தி நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்க, பாரசீக தளபதிகள்ல நம்பர் 1 தளபதி, மிகப்பெரிய ஒரு வீரன் யார் என்று சொன்னால் இந்த ஹுருமுஸ். ஹுர்முஸ்னு சொன்னால உலகமே நடுங்குமா, இந்தியா இந்தியாவே நடுங்குமா, இந்தியா மேல பல தடவை போர் செஞ்சவன் இந்த ஹுர்முஸ். அப்ப ஹாதிபின் வழி அலி அல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு எதிரியோடு போய் மோதாம, அதாவது குகைக்குள்ள போய் சிங்கத்துடைய குகைக்குள்ள போய் முதல்ல சிங்கத்தை போய் சந்திப்போம் என்ற எண்ணத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்த மாகாணம் எது? ஹலீர் என்ற மாகாணத்தை தேர்வு செய்யறாங்க. அங்கே தான் ஹுர்முஸ் இருக்கிறான். அவன் தான் கவர்னர். கவர்னர் மாத்திரம் அல்ல, அவன் தான் தளபதி. அவனே தளபதி, அவனே கவர்னர். முதல்ல ஹுர்முஸ் ஒரு கை பார்ப்போம். அதுக்கு ஹுர்முஸை வீழ்த்தி விட்டால் மற்றவரை சாதாரண தானாவே கவுந்துரும் என்று முடிவு கட்டுறாங்க. முடிவு கட்டி நேரா ஹலீருக்கு போய் உட்கார்ந்துருவாங்க. ஹலீருக்கு போய் உட்கார்ந்து கொண்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர்முஸுக்கு முதல்ல ஒரு தபால் போடுவாங்க. ஒரு தபால போட்டு, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய இன்னென்ன சிறப்பு அம்சங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் போடும் போது என்னென்ன அம்சங்கள் எழுதினாங்களோ அதே செய்திகளை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடுங்க, நீங்க அமைதியா வாழ முடியும் என்று இந்த சஹாபி ஹுர்முஸுக்கு வந்து தபால் போடுவாங்க. தபால் போட்டா அவ என்ன செய்வான்னு சொன்னா, அவன் மேலிடத்துக்கு அனுப்பி விட்டுருவான். இவன் வந்து கவர்னரு, ஒரு மன்னர் இருப்பார், கிஸ்ராங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த கிஸ்ராவுடைய மன்னருக்கு என்ன செஞ்சிடறான், தபாலை வந்து அனுப்பிடுறான். அனுப்புறது மட்டும் இல்லாம மன்னருட்டேந்து எந்த செய்தியும் வர்றதுக்கு முன்னாலேயே அவனே வந்து போருக்கு ரெடி ஆகுறான். எனக்கு எதிரான போரா, ஹலீருக்கு வருவாத, நான் யார் என்னை கேட்டா உலகமே பயப்படுது, என்ன எங்க நாட்டுக்கு வந்து எங்க ஏரியாவுக்கு வந்து என்னட்ட வந்து வந்து தபால் போடுறாங்க என்று ஆவேசம் தாங்க முடியாம பெரிய ஒரு படையை வந்து இந்த ஹுர்முஸ் வந்து திரட்டுவான். ஹுர்முஸ் வந்து படையெடுத்து வர்றான். அவன் வந்து இஸ்லாஹுக்கு வரல, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்பதை தெரிந்து கொண்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மளா போய் மோத வேண்டாம், அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் மோதினால் நம்மளும் மோதுவோம், நம்மளும் பதிலடி கொடுப்போம் என்ற சஹாபாக்களை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி சஹாபாக்களை மூன்று வகையா, இதா ஹாலித் உடைய தந்திரமே, சின்னஞ்சிறிய சஹாபாக்கள் போய் ஜெயிச்சிருவாங்கல, எப்படி ஜெயிப்பாங்க, அதாவது எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து போர் செய்யாம சின்ன கொஞ்சம் சஹாபாக்கள் இருப்பாங்க. இத ஹாலித் வந்து நாலு குரூப்பா பிரிப்பாரு. அந்த படைய ஆயிரம் என்ன செஞ்சிருவாங்க, தோக்கடிப்பாங்க. சில ஹதீஸ்களை பாக்குறோம், முஅத்தா என்ற ஒரு போர், இந்த முஅத்தாங்கிற போர்ல சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்களா இல்லையா, அந்த வெற்றிக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிதை பார்த்து சொன்னாங்க, சைஃபும் மின் சுயூஃபுல்லா, இவர் அல்லாஹ்வுடைய போர் வாளிலிருந்து ஒரு வாள்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன காரணம், 2 லட்சம் பேரு இவர் தலைமையில், 3000 பேர் கொண்ட சஹாபாக்கள், 3000 பேர் கொண்ட சஹாபாக்கள் 2 லட்சம் பேரோடு மோதினாங்க, மோதி வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. இது வந்து பெரிய மகத்தான ஒரு மாற்றம் இல்லையா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி இல்லையா. அப்ப இவர் என்ன செய்வார் முடிஞ்சு, இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர்முஸ் போருக்கு ரெடி ஆயிட்டா, நம்ம வந்து படைகளை நம்ம வழிக்கு முடிவு பண்ணிடுவோம், நீங்க இஸ்லாமிய வரலாறு இன்னைக்கு டீப்பா பாத்தீங்களாக்கு, சஹாபாக்கள் உஹது போர்ல வந்து கண்ணா பின்னான்னு கொல்லப்பட்டாங்களே, 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே, அதுக்கு ஹீரோ யாரு, இதே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இஸ்லாத்துக்கு வரல, ஹிஜ்ரி 3ல. அதே மாதிரி அஹல் போர்ல பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு காரணகர்த்தா யாரு, அதே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால சின்னஞ்சிறிய சில போர்களை சந்திச்சாங்களே, அதுக்கு யாரு காரணம், அதே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப படைகளை வந்து மூன்றாக பிரிப்பாங்க. முதல்ல ஒரு சஹாபிய அதி பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தலைமையில சில சஹாபாக்கள் நியமிப்பாங்க. இரண்டாவது காக்கா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தலைமையில் சில சஹாபாக்கள். மூன்றாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் தலைமையில சில சஹாபாக்கள் நியமிச்சு நம்ம வந்து போர் செஞ்சிருவோம், அவன் போருக்கு வந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், போர் பண்ணிடுவோம் என்று ரோம பேரரசு, பெரிய ஒரு வல்லரசு, வல்லரசுக்கு எதிராக நடந்த முதல் போர் அந்த சைடு ஹுர்முஸ், இந்த சைடு யாரு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காலத்துல போர் எப்படி நடக்கும்னு சொன்னா, முதல்ல போர்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தாக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் தளபதி வருவாரு, ரெண்டு பேர் தளபதியா இருப்பாங்க, தனித்தனியா மோதணும். அப்ப ரெண்டாவது மறுபடியும் தனித்தனியா மோதணும், மூணாவது தனித்தனியா மோதணும், எல்லாரும் சேர்ந்து நம்ம மாதிரி நமக்கு எல்லாம் போயிடலாம, போயிட்டமாக்கு தனித்தனியா நீங்க பாக்கணும், அதுக்கு பிறகுதான் வந்து எல்லாரும் சேர்ந்து போர் செய்வாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் அவங்க வந்து சத்தமிட்டு அந்த எதிர நாட்டு படையை வந்து கூப்பிடுவாங்க, நான் போருக்கு தயாராக வந்து விட்டேன், நானும் ஹாலித் என்னோடு மோத யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன் என்னோடு மோதட்டும், குறிப்பாக ஹுர்முஸ் என்னோடு வரட்டும். பொதுவா அறிவிப்பு செஞ்சுட்டு யார் அழைப்பாங்க, ஹுர்முஸே தைரியம் இருந்தால் சக்தி இருந்தால் என்னோடு மோது என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர்முஸ கூப்பிடுவாங்க. அவனும் போவான், நான் வந்து ஹாலிதோடு மோதுவேன், என் சக்தி என்ன, என் சக்தியை காட்டுவேன் என்று அவனும் போவான். இந்த பக்கத்து முஸ்லிம்கள் அந்த பக்கத்து பாரசீக பேரரசின் பெரிய படைகள் ரெண்டு பேர் நடுவில் என்ன செய்வாங்க, நின்றுகிட்டு மோதுவாங்க. மோதன முதல்ல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாளை வச்சு வாளால ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவாங்க. ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுனா அந்த வெட்டு படம் ஒதுங்கிரும், அந்த வெட்டு வந்து ஹுர்முஸ் மேல வந்து படாது. அவ ஒதுங்கி கொண்ட சுதாரித்து கொண்ட ஹுர்முஸ் அவனும் பெரிய ஒரு வீரன், அவன் வந்து சாதாரண ஒரு சக்தி இல்ல, உடனே ஒதுங்கி அதே ஸ்பாட் என்ன செய்வான் சொன்னா, அவனுடைய வாளால ஹாலித் பின் வலீத் ஓங்கி ஒரு வார் ஒரு ஒரு வெட்டு வெட்டுவான். அவன் எப்படி ஒதுங்கி கொண்டானோ அதே போன்று ஹாலித் பின் வலீத் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவனாவது வந்து வெட்டவர விட்டான், வெட்டுதான் படல, இந்த சஹாபி என்ன சொல்ற, ஓங்கி ஒரு வெட்ட வந்தா பாருங்க, ஓ கையை ஓங்கினா பாருங்க, அந்த வால் வர்றதுக்கு முன்னால வால் வரும்போது ஹுர்முஸுடைய கையை ஓங்கி பிடிச்சிருவாங்க. ஓங்கி வெட்டும் போது வெட்ட வரும்போது கையை வேகமா பிடிச்ச உடனே வால் தடுமாறி கீழே விழுந்துரும். அந்த ஸ்பீட்ல அவன் ஸ்பீடா வர்றான், ஸ்பீடா தடுக்கிறாங்க, என்ன செஞ்சிருது, அவருடைய ஹுர்முஸுடைய வால் வந்து கீழே விழுந்துரும். சஹாபியுடைய கையில வால் இருக்குது, இவங்க கையில வால் இல்ல, அவக்கு வாலு கீழே விழுந்த உடனே வேகமா பலமா இந்த சஹாபிய கட்டி பிடிச்சிக்கிடுவான். இவன் பிடிச்ச அந்த பலம் இருக்கு பாருங்க, இந்த பலத்துல சஹாபியுடைய வாலு கீழே விழுந்துரும், ரெண்டு பேருடைய வாலு கீழே விழுந்து ஏறக்குறை எப்படி இந்த மல்யுத்தத்துல மோதுவாங்க பாருங்க, மல்யுத்தத்தில் மோதுவதை போன்ற ஒரு காட்சி வந்துடும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஹுர்முஸுடைய இடுப்பை பிடிச்சி மேல தூக்குவாங்க, மேல தூக்கி ஓங்கி ஒரு அடி கீழே போடுவாங்க, தூக்கி அப்படியே கீழே ஒரு ஒரு அடி அடிச்சவனையே அப்படியே மயக்கம் படுத்த அப்படியே கடப்பான், தலையில அடிபட்டு காயம் ஏற்பட்டு எந்திரிக்க முடியாம என்ன செய்வான், இதெல்லாம் யாரு பாக்குறது, ரோம பேரரசே பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரிய படைகள் பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் சஹாபாக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹுர்முஸ் தூக்கி ஓங்கி பூமியில அடிச்ச உடனே மூத்தா போக ஏறக்குறைய மையத்து மாதிரி என்ன செய்வான், படுத்து கிடப்பான். அது பார்த்தாலும் இந்த சஹாபிக்கு அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஏறி அவனுடைய நெஞ்சில் ஏறி உட்காருவாங்க, நெஞ்சில ஏறி உட்கார்ந்து கழுத்தை அப்படி அறுத்து தலையை தலையை தூக்கி தூக்கி வீசிடுவாங்க, வீசிட்டு அறிவிப்பு செஞ்சிருவாங்க, நான் ஹுர்முஸை கொண்டு விட்டேன், ஹுர்முஸுடைய கதை வந்து முடிஞ்சு போயிருச்சு என்று அறிவித்த உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, பயங்கரமா போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா போர் செஞ்சாலே கொஞ்ச நேரத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் இந்த போரை வந்து வரலாறுகள் நீங்க பாத்தீங்களாக்கு, தாத்து சராசில் என்று சொல்வார்கள், தாத்து சராசில் என்ற ஒரு போர் கொஞ்ச நேரத்திலேயே முடிந்து விட்டது. இந்த போரில் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க எல்லாம் எப்படி பயந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, ஹுர்முஸே கொல்லப்பட்டவனே ஃபர்ஸ்ட் நபர் வந்து ஹுர்முஸ், அவரே கொல்லப்படுறாரு, ஹுர்முஸே கொல்லப்பட்டவனே, இதுக்கு மேல போரா, இதுக்கு மேல வெற்றியா என்று அவர்கள் வந்து அதுக்கு மேல தைரியம் இல்லாம பல பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, பல பேர் வந்து புறமுதுகுடி காட்டி ஓடினாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப முதல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹலீருங்கிற மாகாணத்துக்கு போய் ஹுர்முஸ்ங்கிற பெரிய ஒரு தலைவனை கொண்டு முதல் வெற்றி பாரசீகத்துல பெற்றுறாங்க. வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம ஹீராங்கிற ஒரு பகுதியில் போய் இருப்பாங்க, பாரசீக பேரரசு வந்து சும்மா விடாது, சஹாபாக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ துரத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹுர்முஸ் கொண்ட பிறகு ஹீராங்கிற பகுதியில போறாங்க, அங்க வெற்றி, தாத்துல் உயூன்ங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க, அங்க வெற்றி, ஐனு தமிர்ல வெற்றி, தூமத்துல் ஜந்தல்ல வெற்றி, ஹசீதுல வெற்றி, காரின்ல வெற்றி, பல ஊர்கள் இதெல்லாம் வந்து ஈராக்குடைய பல நகரங்கள், ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு மாகாணத்துக்கு சஹாபாக்கள் போனாலே எங்க பார்த்தாலும் வெற்றி, ஏறக்குறைய எந்த அளவுக்கு வந்து சொன்னா, ஈராக் முழுவது யாரு கட்டுப்பாட்டுல வந்துரு? முஸ்லிம்களுடைய கட்டுப்பாடு. எல்லாருக்கும் ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்துக்கும் தலைநகரமே மதீனா. அப்ப மதீனாவுடைய கட்டுப்பாட்டுல ஏறக்குறைய ஈராக் ஈரான் இந்த ஈரான் வந்திருக்காது, ஈராக் முழுக்க வந்துடும். அப்ப அல்ஹம்துலில்லா முதல் வெற்றி என்பது அந்த பாரசீகத்துக்கு எதிராக நடந்த முதல் வெற்றியில் ஹுர்முஸ் கொல்லப்பட்டு அல்ஹம்துலில்லா மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்துடுவான். கொடுத்த பிறகு ஹலீஃபாவுக்கு அடுத்த உத்தரவு வரும், நீங்க திரும்பி மதீனாவுக்கு வந்துட வேண்டாம். நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, அபூபக்கர் சித்தீக் உடைய ஆட்சி காலம் ரெண்டே கால வருஷம், ரெண்டே கால வருஷம் இந்த ஹாரிதி பின் வலி வலி இல்லா போனது வெறும் ரவுண்டு தான். சும்மா நம்மள மாதிரி சும்மா வெட்டி ரவுண்டு இல்ல, கையில் ஆயுதம், பின்னால பட போரு, எங்க போனாலும் வெற்றி, இங்க போனா வெற்றி, அங்க போனா வெற்றி, அங்க போனா வெற்றி. இந்த அளவுக்கு சஹாபாக்களே பேசிக்கிறவாங்கன்னு சொன்னா ஹாலிது போயிட்டா வெற்றி தான். ஹாலிதுக்கு வந்து தோல்வி கிடைக்குமா என்று சஹாபாக்கள் பேசிக்கொள்வார்கள். பெரிய பெரிய நாடுகளை ஹாலிது போயிட்டா போருக்கே வரமாட்டாங்க. நமக்குள்ள போர் வேண்டாம், நம்ம சமாதானமா போயிருவோம், நாங்க திம்மிகளா ஏத்துக்கிறோம், நாங்க ஜிஸியா வரி கொடுத்துடுறோம் என்று பெரிய பெரிய அரசு என்ன செய்யும்? ஹாலித பார்த்து வந்து பயந்து இறங்கி வரும். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹலீபா ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலிதுங்கிற சஹாபிக்கு அடுத்த ஒரு உத்தரவு போடுவாங்க, நீங்க திரும்பி வர வேண்டாம், வராம நேரா சிரியாவுக்கு போங்க. சிரியாவுக்கு ஏன் போகணும்? ஏன் போகணும்? அங்க வந்து ரோம் நாடு, அன்னைக்கு ரோமுக்கு கீழே தான் சிரியாவெல்லாம் இருக்குது. அப்ப ரோமுக்கு கீழே சிரியா இருக்கிறனால எருமுக்குங்கிற வந்து ஒரு பயங்கரமான போர் நடந்துச்சு. அந்த எருமுக்குங்கிற அந்த போருக்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா சிரியாவுக்கு போங்க. சிரியாவுக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் பாரசீகத்துக்கு பாடம் கற்பிச்சாச்சு, ரோமுக்கும் பாடம் கற்பிக்கணும் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபியை சிரியாவுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. சிரியாவுக்கு அனுப்பி வச்சா இந்த சஹாபியுடைய தலைமையில ஒரு சின்ன ஒரு போர் நடக்கும். அதுல தளபதி வந்து இந்த சஹாபி ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சைடு தளபதி யாருன்னு சொன்னா ஹாமானு ரூமி என்ற ஒருவர் ஒருவன் மோதுவான். ஹாமான ஈஸியா வீழ்த்துருவாங்க. பெரிய வரலாற படிச்சு பார்த்தீங்களாக்க, சொல்லத்தக்க ஒரு போராவளம் இல்லாம ஒரு பிஸ்கோ தூக்கி வீசின மாதிரி ஹாமான தூக்கி வீசிட்டு போயிருவாங்க. எடுத்தவனையுமே வெற்றி, பெரிய அளவுக்கு மோதல இல்லாம எடுத்தவனையும் வெட்டி கொண்டுருவாங்க. அப்ப ஹாமான ரூமியை தூக்கி வீசிட்டாங்க, சிரியாவுடைய ஒரு பகுதியவே முஸ்லிம்கள் புடிச்சிட்டாங்க என்ற செய்தி எங்க போயிருது? ரோமுக்கு போயிருது, ஹிருக்கல் கைசருக்கு போகுது, மன்னருக்கு போகுது. இப்ப மன்னருக்கு வந்து செய்திய போய் வந்தாங்க, பாரசீகத்துக்கு போனாங்க, பாரசீகத்துல வெற்றி, நம்மளோட மோதினாங்க, சிரியாவுடைய ஒரு பகுதியை புடிச்சிட்டாங்க என்ற செய்தியை கேட்ட உடனே, நீங்க கைசருடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு அமெரிக்காவுடைய தளபதி மாதிரி பெரிய மிகப்பெரிய வல்லரசு. அப்ப கைசர என்ன செய்வான்னு சொன்னா, நம்மளே நேரடியா போகணும், இவன் இந்த ஹாமான் வந்து கொல்லப்பட்டவனை நம்ம டைரக்டா போயிடலாம் என்று சொல்லி டைரக்டா கைசரே வருவார். யார் அந்த பெரிய ஒரு தல, பெரிய ஒரு மன்னர் அந்த கைசர், அந்த அவர் பேர் வந்து ஹிருக்கல். ஹிருக்கலே டைரக்டா ஸ்பாட்டுக்கு வருவாரு. எருமுக்குங்கிற ஒரு இடத்துல பயங்கரமா ஒரு போர் நடக்கும். அந்த வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்க சுபஹான் அல்லாஹ். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய உதவி தான், அல்லாஹ்வுடைய வெற்றி தான். குர்ஆன் ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வலா தஹசனு நீங்கள் பயப்பட வேண்டாம், வஅன்தும்ல் அஅலவுன நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. எப்ப இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. இந்த ஆயத்திற்கு நிதர்சனமான எடுத்துக்காட்டு சஹாபாக்குடைய காலத்தில் இருந்தது. வலா தஹினு வலா தஹசனு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. சஹாபாக்கள் எங்க போனாலும் வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி. எப்படி இந்த எருமுக்கு போ நடக்கும் சொன்னா, அவனே யார் வந்துட்டது? மன்னர் ஹிருக்கல் கைசர். கைசர் டைரக்டா வருவாரு. அவருக்கு அவருடைய தலைமையில படையுடைய என்ன நம்பிக்கை நீங்க பாத்தீங்க, எண்ணிக்கைய 240,000 பேர் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை, மிகப்பெரிய ஒரு படை. அப்ப கைசருக்கு கீழே ஏறக்குறைய 240,000 வீரர்கள் அங்கே எங்க எருமுக்குங்கிற ஒரு பகுதியில, ஷாமுல இப்ப இருக்குது, சிரியாவில் இருக்குது, அந்த எருமுக்குங்கிற அந்த பகுதிக்கு 240,000 வீரர்கள் வந்து விட்டார்கள். இந்த சஹாபி கையில நீங்க பாத்தீங்களாக்க சுமார் எவ்வளவு பேரு, எவ்வளவு பேரு பதினெட்டு இவர் வந்துட்டாருங்கிற மன்னரே வந்துட்டாங்க செய்தி கேள்விப்பட்டவனையே. அபுபக்கர் சித்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் படைகள் அங்கங்க அனுப்பி விட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சா மோதுறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மோதினால சஹாபாக்குடைய சரியான எண்ணிக்கை 46,000 பேர். 46,000 பேர் கொண்ட சஹாபாக்கள் எவ்வளவு பேர் மோதுறாங்க? ஒரு 2,40,000 பேரோட மோதுறாங்க. அப்ப 2,40,000 பேர் மட்டும் இல்லாம டைரக்டா ஹிருக்கலே வந்து அந்த போர் நடத்துறாரு. அந்த போருடைய தளபதியா யார் இருப்பாருன்னு சொன்னா, ஹிருக்கருடைய சொந்த சகோதரன் ததாருக் என்பவன். ததாருக் வந்து ஹிருக்கருடைய அண்ணன் சகோதரன் வருது அதிக வரலாறுகள்ல. அப்ப ததாருக்குங்கிற அந்த ஹிருக்கருடைய சகோதரன் அந்த போர் நடத்துவாரு. அந்த ஹிருக்கலே வந்தவனையே இந்த காலதிங்கிற சஹாபி என்ன செய்வான்னு சொன்னா, நம்ம பழைய யுத்திக்கு போயிடணும். பழைய தந்திரம் என்ன? நேருக்கு நேரம் போறது இல்ல, பல பிரிவுகளாக பிரிக்கிறது. பல பிரிவுகளா, 4-5-6 பிரிவுகளா பிரிச்சிருவோம். பிரிச்சு ஒரு பக்கத்து இவங்க போர் செய்வாங்க, திடீர்னு வந்து பின்னாலே இருந்து தாக்குறது, திடீர்னு ரைட்ல இருந்து வலது பக்கத்துல தாக்குறது, திடீர்னு நீங்கிட்ட இருந்து தாக்குறது. இந்த மாதிரி வந்து மோதிரன, இப்படி மோதினாதான் நமக்கு ஜெயிக்க முடியும், இல்லாட்டி இவ்வளவு பெரிய படையோடு ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் இந்த சஹாபிக்கு வருது. வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, படைகளை நான்காக பிரிப்பார்கள். முதல் தளபதி யாருன்னு சொன்னா, நான் வந்து முதல் தளபதி அப்படின்றவாங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க, அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்ற மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய தலைமைக்கு கீழே சில படைகள். அமுரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கீழே சில சஹாபாக்கள். யஸீது பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கீழே சில சஹாபாக்கள். அவ படைகளை நாலா பிரிச்சு, முதல் தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அபு உபைதா பின் ஜர்ராஹ், மூணாவது அமுரு பின் ஆஸ், நாலாவது யஸீது பின் அபு சுஃபியான். இந்த மாதிரி நாலா பிரிப்பாங்க. பிரிச்சு எருமுக்குங்கிற அந்த இடத்துல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க சொன்னா, மோதுவாங்க, போர் நடக்கும். எருமுக்கு போய் வரலாறு படிச்சு பார்த்தீங்களா, அபூபக்கருடைய கடைசி காலத்தில் இந்த எருமுக்குங்கிற போர் நடந்தது, இந்த வரலாறு இருக்குது. அந்த எருமுக்குங்கிற போர் நடக்கும், அதை நீங்க படிச்சு பார்த்தீங்களா, வரலாறுகளை போடுறாங்க எழுதுறாங்க. ரெண்டு மலைகளும் மோதினால் எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி உச்சகட்ட ஒரு போர் நடந்தது. அந்த போரில் சஹாபிய பெண்களும் கலந்து கொண்டார்கள். பொதுவா சஹாபிய பெண்கள் போருக்கு போவாங்க, போர்ல கலந்துக்கிற மாட்டாங்க. காயம் ஏற்பட்ட சஹாபாக்களுக்கு மருத்துவம் செய்யறது, சஹாபாக்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அதுகள இருப்பாங்க. போருடைய உச்சகட்டம் எண்ணிக்கைய சஹாபாக்கள் ஆண்கள் எண்ணிக்கை பத்தல. இப்ப எண்ணிக்கை பத்தலங்கிறனால சஹாபிய பெண்களும் இந்த எருமுக்கு போரிலே கலந்து கொண்டார்கள். சில படைகளை சில வீரர்களை சஹாபிய பெண்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அப்ப பெண்களும் சேர்ந்த, முஸ்லிம் பெண்களும் சேர்ந்து நடத்திய ஒரு போர் தான் இந்த எருமுக்குங்கிற போர். இந்த போர்ல எப்படி நடக்கும்னு சொன்னா, நம்ம தோத்து போயிடுவோமோ என்ற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அப்ப சில சஹாபாக்கள் ஒரு ஆயத்தை அதிகமா ஓதுவாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால் என்ற ஒரு சூரா இருக்குது, 8th சூரா நினைக்கிறேன். அப்ப அன்ஃபால் என்ற இந்த சூராவுடைய முதல் ஆயத்து, எஸ் அலூனக அனில் அன்ஃபால் என்ற ஒரு ஆயத்து இருக்கு. அந்த அன்ஃபால்ங்கிற சூராவுல போரை பற்றிய பல வசனங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அன்ஃபால் என்ற சூராவை சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்தார்கள், சத்தமாக ஓதினார்கள். சூரத்துல் அன்ஃபால் ஏன் ஓதினாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்க கேட்க சஹாபாக்குடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும், வீரம் இன்னும் அதிகரிக்கும் என்று சஹாபாக்கள் அந்த போர் செய்து கொண்டே சூரத்துல் அன்ஃபால் ஓத ஆரம்பிச்சாங்க. மட்டுமல்ல, அதில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, என் கையில நீங்க எல்லாம் பையாத்து பண்ணுங்க. எதுக்கு பையாத்து பண்ணுங்க? நான் ஷஹீதாகி விடுவேன். என் அருமை தோழர்களே, ஷஹீதாகுவதற்கு நீங்கள் பையாத்து செய்யுங்கள் என்று இக்ரிமா சொல்ல, சஹாபாக்கள் எதுக்கு பையாத்து பண்றாங்க, நாங்க திரும்பி வரமாட்டோம், நாங்க ஷஹீதாவோம் என்று சொல்லி பல பேர் பையாத்து பண்றாங்க ஷஹீதாகுறதுக்கு. இந்த மாதிரிலாம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நடத்திய போர் தான் ஒரு பயங்கரமான போர், இந்த எருமுக்குங்கிற போர். எருமுக்குங்கிற போர் வந்து பகல் முழுக்க, காலையில சுபுகுல இருந்து இஷா வரை இந்த போர் நடக்குது. சஹாபாக்கள் உலகத்துல முடியல, அசர இல்ல, மகரிப் இல்ல, எல்லாம் அந்த போர் துளுகை இருக்கு பாருங்க, அச்சரிலை துளுகை அதே மாதிரி துளுகுறாங்க. பகல் ஃபுல்லா போர் நடக்குது, இரவுல வந்து போர் ஓர வகை அல்ஹம்துலில்லாஹ் முடிகிறது. எப்படி முடியும் சொன்னா, சஹாபாவுடைய கை ஓங்கும், சஹாபாக்குடைய கை வந்து ஓங்கி அவர்களை வந்து புறமுதுகு காட்டி ஓடி ஒரு வகையா என்ன செய்யும், எருமுக்கு போர் வந்து முடியும். அந்த சஹாபாக்குடைய கை ஓங்கின உனையும் காலதி பண்ண வலி வலி எல்லாம் உணவே அப்படி போய் பார்ப்பாங்க. அந்த ரோம படைகள் இருக்கு பாருங்க, எங்கு பார்த்தாலும் சடலங்கள். யாருடைய சடல? ரோமருடைய சடல. சடல் வரலாறுகள் நீங்க படிச்சு பார்த்தீங்களா, ஏறக்குறைய எருமுக்கு போர் மாத்திரம் ரோமர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை 130,000 பேர்கள். கலந்துகிட்டது எவ்வளவு? 2,40,000 பேர். இந்த எண்ணிக்கையை நீங்க பார்த்தீங்களாக்க, போர் எப்படி நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். அப்ப அவர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை மாத்திரம் 130,000 பேர். சஹாபாக்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த 130,000 பேர்ல யாரெல்லாம் கொல்லப்பட்டா தெரியுமா? ஹிருக்களுடைய சகோதரன் ததார் குருந்தாரே, அவர் செஞ்சாரு சேர்த்து கொல்லப்படுறாரு. அப்ப 130,000 மேல அவங்க கொல்லப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்களை பொறுத்த அளவுக்கு ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் வெறும் 3,000 சஹாபாக்கள். 3,000 சஹாபாக்களுடைய சுகதாவோடு பெரிய ஒரு படையை வீழ்த்துறாங்க. அந்த 3,000 சஹாபாக்கள்ல ஒரு முக்கியமான சஹாபி இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த எருமுக்கு போல வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப எப்ப வந்து தாத்து சலாசினிகளை போர் இருந்ததோ அதுக்கு பிறகு பாரசீகத்துடைய கொட்டம் வந்து ஒடுங்கிருச்சு என்று ஹதீஸ்களை பார்க்கலாம். எப்ப எருமுக்கு போர் நடந்துச்சோ அப்ப என்ன செய்யப்பட்டுச்சு, ரோமாபுரிக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க. எல்லாரும் கைசரை நடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருச்சு என்பதை வந்து ஹதீசுகள்ல வரலாறுகள்ல பாக்குறோம். அப்ப என் அருமைய சகோதரர்களை, மறுபடியும் இந்த ஆயத்தை நான் ஞாபகம் ஊட்டுறேன். எருமுக்கு போர்ல எவ்வளவு எண்ணிக்கை? 2,40,000 பேர். 2,40,000 பேரோடு வெறும் 46,000 சஹாபாக்கள் மோதி சஹாபாக்கள் ஜெயிச்சாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைச்சிச்சின்னு சொன்னா அதுக்கு ஏதான் காரணம்? எடுத்துக்காட்டாக 139 இந்த ஆயத்தே வலா தஹினு வலா தஹசனு, ஒவ்வொரு தடவை நீங்க நினைச்சு பாத்துக்கறீங்க, வலா தஹினு வலா தஹசனு வாந்தமுல் அஇலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், வாந்தமுல் அஇலவுன நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்றானே. நமக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்காம இங்கே பார்த்தாலும் தோல்விக்கு மேல தோல்வி, கேவலத்துக்கு மேல கேவலம். எங்க முஸ்லிம் நாடுகளை பார்க்கிறோம், இழிவுகளுக்கு மேல் இன்னைக்கு இழிவுகள் கிடைக்குதுன்னு சொன்னா இதுக்கு என்ன காரணங்கிறோம்? இந்த இன்குந்து இன்னு வந்து ஷர்த்தியா, ஷர்த் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம வந்து உண்மையான மூமினாக இல்லை, ஈமான் அறகுறையாக இருக்கிறது. இதுவரை என்ன இல்லை? இஸ்திகாமத் இல்லை. ஈமானும் இஸ்திகாமத்தும் இருந்தால் எப்படி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சானோ அதே உதவியை இன்னைக்கும் அல்லாஹ் செய்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த எருமுக்கு போர் எப்ப முடியும் சொன்ன, அப்ப இந்த எருமுக்கு போர் எப்ப முடியுது? ஹிஜ்ரி 13 எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 13 ஜமாதுல் ஆஹிரா, ஹிஜ்ரி 13 ஜமாதுல் ஆஹிராவுல இந்த எருமுக்கு போர் வந்து முடியுது. முடிச்ச உடனே அதுக்கு பிறகு என்ன நடக்கும் சொன்னா, அதே ஹிஜ்ரி 13 அதே ஜமாதுல் ஆஹிரா முதல் வாரத்துல ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு ஒரு காய்ச்சல் வரும். குளிப்பாங்க, குளிச்சா நடுக்கம் வரும், அந்த குளிச்சு சின்ன ஒரு நடுக்கம் வரும், அதோடு போய் படுத்துருவாங்க. படுத்தா காய்ச்சல் அதிகமாகிறது, இன்னும் அதிகமாகிறது, இன்னும் அதிகமாகிறது. எந்த அளவுக்கு சொன்னா 2 வாரம் வந்து ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான காய்ச்சல்ல கடுமையான கஷ்டப்படுவாங்க. சில கட்டத்தில் நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்கே, அந்த கடைசி கட்டத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா, அவர்களே சொன்ன வார்த்தை, எனக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டத்துல இந்த கஷ்டத்தை ஒரு காஃபிர் அனுபவித்தால் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான், ஒரு முனாஃபிக் அனுபவித்தால் அவனுக்கு யக்கீன் வந்துடும், அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சமயத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகு ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. அது என்னைக்கு அப்படி வருவாங்கன்னு சொன்னா, அதே ஹிஜ்ரி 13ல ஜமாதுல் ஆஹிரா 22, ஞாபகம் வச்சுக்கிறங்க, ஹிஜ்ரி 13 ஜமாதுல் ஆஹிரா டேட் எத்தனை, 22, உச்சகட்ட காய்ச்சல். அவங்க முடிவுக்கு வந்துருவாங்க, இனிமே நம்ம மூத்தா போயிருவோம், இதுக்கு மேல ஹயாத்தா வாழ முடியாது, எந்திரிக்கவே முடியல. படுத்த படுக்கையில் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் யோசிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாவுல சில பிரச்சனை வந்துச்சு பத்தியலா, அதே பிரச்சனை மறுபடியும் வந்துடக்கூடாது. சஹாபாக்கள் இதே மாதிரி சுமூகமா இருக்கணும், இதே மாதிரி வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கணும் என்ற எண்ணம் கலீஃபாவுக்கு வருது. என்ன பண்றாங்கன்னு சொன்ன, முதல்ல ஒரு சஹாபிய கூப்பிடுவாங்க, அவர் பேர் வந்து அப்துல் ரஹ்மான் பின் அபீப், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் நான் இன்னையோட மௌத்தா போயிருவேன். அவங்க கலீஃபாவுடைய வார்த்தையை நீங்க பாத்தீங்களாக்கு, இதுதான் என்னுடைய இம்மையின் கடைசி நாள், இதுதான் இவருடைய மறுமையின் முதல் நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன். அதே மாதிரி அதே நாளே வஃபாத் ஆகிருக்காங்க. அப்ப இம்மையுடைய கடைசி நாள், மறுமையுடைய முதல் நாள் சொன்னாங்களே, அந்த நாளில் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுங்கிற சஹாபியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் மரணித்து விட்டால் எனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் கலீஃபாவை நியமிக்கிறேன், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிட்ட கேட்பாங்க. கேட்டா அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவாங்க, ஹுவ ஷதீதுன், அவர் யாரு, ஷதீதான கடுமையானவர், கடுமையா கோபப்படுவாரு, அவர் கோபக்காராயிற்று, அவர் வந்து ஷதீதான ஆளாயிற்று என்று நம்ம எல்லாம் வந்து குறை சொல்லுவோம், டைரக்டா சொல்ல மாட்டோம், டைரக்டா ஆகோ ஓஹோங்குவோம், வெளியே போய் அவங்களுக்கு நான் மனுஷனான்றோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேட்ட உடனே அவர் வந்து பாட்டி ஷதீதான பாட்டாயிருச்சு அப்படின்றவாங்க. ஹலீஃபா சொல்லுவாங்க, அவர் ஷதீது தான், நான் வந்து ரொம்ப லைஃபா இருக்கிறனால அவர் ஷதீதா இருக்கிறாரு. அவர் கையில பதவியை கொடுத்தா அந்த பொறுப்பு என்ன செஞ்சிருக்கேன், அவரை வந்து சரிபடுத்திடுறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. அப்படி ஆயிட்டா சரிதான் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிடுவாங்க. ஏத்துக்கிட்டவனையும் அவர் இருக்கும் போதே இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு விடுவாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை கூப்பிட விட்டு, நான் இன்னைக்கு மௌத்தா போயிருவேன், எனக்கு பிறகு வந்து உமரா வந்து நான் கலீஃபாவை நியமிக்க நினைக்கிறேன், அதை பத்தி அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்குவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஹுவ கைருல் பாத்தினி மினல் லாஹிர், அவருடைய வெளி தோற்றத்தை விட உள் தோற்றம் அழகானது. அவருடைய வெளி தோற்றம் கொஞ்சம் கடுமையா இருக்குது, மனசு என்ன, நல்ல மனசு. அப்ப வெளி தோற்றத்தை விட உள் தோற்றம் அழகானது, எங்களில் அவருக்கு நிகரான சஹாபி வேற யாருமே இல்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட்ட சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அதே கேள்வி கேட்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கருத்தை சொன்னாங்களோ சொல்லி வச்ச மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே கருத்தை சொல்லிடுவாங்க. அப்புறம் நாலு சஹாபிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, நம்ம எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும், மசூரா பண்ணு சொன்னா என்ற ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே, என்னைய கூப்பிடவே இல்லையே, சொல்லவே இல்லையே, சண்டைக்கு போயிடுவோம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஊரு ஃபுல்லா மசூரா பண்ணல, அஸ்ஹாபுர் ராயின் இருக்குது, மசூரா சூரத்துக்கு யாருக்கு தகுதி இருக்குதோ நான் அவங்கள மட்டும் கூப்பிட்டேன். அது யாரா, அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அஷாத்துல் முபஷரா சொர்க்கம் என்று சொல்லி நர்த்தியது சொல்லப்பட்ட சஹாபாக்கள், இவங்களை கூப்பிட்டு மசூரா பண்றாங்க. நாலாவதாக அதே அஷாத்துல் முபஷராவுடைய சஹாபி தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இதே கேள்வி கேட்பாங்க. கேட்டா அந்த